செல்வம் செவிச்செல்வம் முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
கலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த கலை பொழுதனில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக திருக்குறளும் அதன் வழக்கமும். கள் உண்ணாமை அதிகாரத்திலிருந்து வரும் முதல் குறள், நான் எனும் நல்லாள் புறம் கொடுக்கும் கள் எனும் பேனா பெருங்குற்றத்தார்க்கு. விளக்கம் என்னன்னா, கள்ளுண்டால் எனும் பிறரால் விரும்பப்படாத பெருங்குற்றத்தை செய்பவர்களுக்கு நானும் என்று சொல்லப்படும் நல்ல பெண்ணானவள் தன் முகத்தை காட்டாது புறம் காட்டி சென்று விடுவாள் என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்தில் அடுத்த குறள், கை அறியாமை உடைத்தே பொருள் கொடுத்து மெய் அறியாமை குழல். ஒருவன் விளைபொருளை கொடுத்து மெய் மறதியை கைமாறாக பெற்றுக்கொள்ளுதல் என்பது செய்வது இன்னதென்று தெரியாத அறிவற்ற ஒருவனுடைய செயலாகும் என்கின்றார் திருவள்ளுவர்.
Ha ha ha! சமதர்ம சமுதாயம் மலர வன்முறை தேவையில்லை. அனைவருக்கும் கல்வியும் உழைப்புக்கான வாய்ப்பும் தந்தால் போதுமானது. கல்வித்தந்தை காமராஜர் அவர்களின் பிறந்த தினம் ஜூலை 15. தனது ஆட்சியில் கல்விக்கே முதலிடம் கொடுத்தார் காமராஜர். 1957 15,800 இருந்த தொடக்க பள்ளிகள் 1962 29,000 உயர்ந்தது. உயர்நிலைப் பள்ளிகள் மூன்று மடங்காயின. கல்வி சிறந்த தமிழ்நாடு என்ற பாரதியின் வரியை உண்மையாக்க இரவும் பகலும் பாடுபட்டார் காமராஜர். தொடக்கப் பள்ளியில் படிக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை 16 லட்சத்திலிருந்து 48 லட்சமாக உயர்ந்தது. அதில் 16 லட்சம் குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. 3 லட்சம் உயர்நிலைப் பள்ளிகள் 13 லட்சமாக உயர்ந்தது. தொழிற்கல்வி தொடங்கப்பட்டது. மெட்ராஸ் IIT தொடங்கப்பட்டது காமராஜர் ஆட்சியில்தான். பள்ளிக்கூடத்தை கட்டினாலும் பிள்ளைகள் சரியாக சேரவில்லை. ஒரு முறை ஒரு தாயிடம் பிள்ளையை ஏன் பள்ளிக்கு அனுப்பலன்னு கேட்டார் காமராஜர். அதற்கு அந்த தாய், என் பிள்ளை படிச்சு தாசில்தாராவா போறான் அப்படின்னு கேட்டாங்க. உடனே காமராஜர், உன் பிள்ளைய படிக்க வையே, நான் தாசில்தார் ஆக்குறேன் என்றார். கல்வி பணிகள் அல்லாது தொழில் வளர்ச்சியிலும் பாசன வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதிலும் காமராஜருக்கு இணை யாரும் கிடையாது. இலவச கல்வி, இலவச மதிய உணவு, இலவச பாடப்புத்தகம் எல்லாவற்றுக்கும் முன்னோடி காமராஜரே. சுதந்திரம் வாங்கிய போது 17% பேர்தான் படிப்பறிவு பெற்றவர்கள். அதை தனது ஆட்சி முடியும் போது 40% சாதித்தார் காமராஜர். திருவரம்பூரில் பெல் தொழிற்சாலை அமைக்க முடியாது என்று சொன்ன பொறியாளரிடம், படிக்காதவனா இப்படி சொல்லலாம், படிச்சவன் நீ இப்படி சொல்லலாமான்னு கேட்டு 10 நாளில் ப்ராஜெக்டை ரெடி பண்ணி கொண்டு வா என்று உத்தரவிட்டவர் காமராஜர். முதலமைச்சர் என்ற முறையில் மருத்துவ படிப்புக்கு 10 சீட் காமராஜருக்கு ஒதுக்கீடு வந்த போது விண்ணப்பங்களில் பெற்றோர் என்ற இடத்தில் கைநாட்டு வைத்தவர்கள் குடும்பத்தை தேர்ந்தெடுத்து படிப்பு அறிவில்லா குடும்பத்தவரை டாக்டர் ஆக்கியவர் காமராஜர். ஓமந்தூரார் கொண்டு வந்த இட ஒதுக்கீட்டை மெட்ராஸ் கோர்ட் ரத்து செய்த போது தனது செல்வாக்கால் நேருவிடம் சொல்லி அரசியல் சட்டத்தை முதன்முறையாக திருத்தி 1951 பிற்பட்டவருக்கு 25%, தாழ்த்தப்பட்டவருக்கு 15% ஒதுக்கீடு கிடைக்க ஏற்பாடு செய்தவர் காமராஜர். புத்தகம் எழுதாத காமராஜர் நூலகம் திறந்தார். வைரமுத்து சுட்டிய புகழாரம். படிக்காத காமராசர் பள்ளிகள் செய்தார். வீடு கட்டாத காமராசர் அணை கட்டினார். புத்தகம் எழுதாத காமராசர் நூலகம் திறந்தார். கையில் காசு வைத்துக் கொள்ளாத காமராசர் ஏழை தமிழர்களை ஈட்டச் செய்தார். மற்றவருக்கு நாற்காலி தந்து தன் பதவி தான் துறந்தார். கருப்பு காந்தி என்று அழைக்கப்பட்டாலும் காந்தி காணாத துறவரம் பூண்டார். காமராசர் நினைக்கப்பட்டால் அறத்தின் சுவாசம் அருந்துவிடவில்லை என்று பொருள். காமராசர் மறக்கப்பட்டால் மழையே தண்ணீரை மறந்துவிட்டது என்று பொருள். நான் உங்களை நினைக்கின்றேன் ஐயா. இந்த மாதிரி வைரமுத்து ஒரு புகழாரம் சுட்டியுள்ளார் கர்ம வீரர் காமராஜர் அவர்களுக்கு.
பச்சை தமிழர் காமராஜர் மிகப்பெரிய அரசியல் தலைவராக ஆட்சியாளராக மட்டுமல்ல, இக்கட்டான தருணங்களில் 2 பிரதமர்களை தேர்ந்தெடுத்த கிங் மேக்கர் என்றும் வரலாற்றில் நிலை பெற்று விட்டவர். பதவியே முக்கியம் என்று பல தலைவர்கள் இயங்கிக் கொண்டிருந்த பொழுது காங்கிரஸ் இயக்கத்தில் தான் முக்கியம் என்று முடிவெடுத்து 1963 தமிழக முதல்வர் பதவியிலிருந்து விலகினார் காமராஜர். அதனாலேயே அவர் மீது நேருக்கு ஒரு பெரிய மதிப்பு உண்டு. அதனால்தான் காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவர் பதவியை காமராஜருக்கு வழங்க நேரு முன் வந்தார். 64 உடல்நலக் குறைவால் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் மறைந்த பொழுது அடுத்த பிரதமர் யார் என்ற கேள்வி விஸ்வரூபம் எடுத்தது. அண்டை நாடுகள் தனது இராணுவத்தை பயன்படுத்திக் கொண்டிருந்த தருணம், நேருவின் தலைமையை உலகே நூற்று நூற்றுக்கு இருந்த நேரம், அவரது மறைவால் இந்தியாவே ஒரு ஸ்தம்பித்து நின்று போன நிலைமை. தற்காலிக பிரதமராக குல்சாரிலால் நந்தா பொறுப்பேற்றாலும் நாட்டுக்கு ஒரு உறுதியான தலைவர் தேவை என்பதை நன்கு உணர்ந்திருந்தார் காமராஜர். தனக்கு பின்னர் லால் பகதூர் சாஸ்திரி பிரதமராக வேண்டும் என்று நேரு விரும்பியதையும் நினைவில் கொண்டிருந்தார். பிரதமர் பதவிக்கான போட்டியில் மொராஜி தேசாய் இறங்க முடிவெடுத்த நிலையில் அந்த சூழ்நிலையை மாற்ற தன்னாலான முயற்சிகளை காமராஜர் எடுத்தார். லால் பகதூர் சாஸ்திரியை போட்டியின்றி பிரதமராக தேர்ந்தெடுத்தார். காந்தியவாதியான லால் பகதூர் சாஸ்திரியும் நேருவுக்கு பிறகு மிக சிறந்த பிரதமராக செயலாற்றினார். இந்தியா பாகிஸ்தான் போர் உச்சத்தில் இருந்த நேரத்தில் ரஷ்யாவின் அழைப்பை ஏற்று போர் ஒப்பந்தத்துக்காக 1966 தாஷ்கண்ட் சென்றிருந்த லால் பகதூர் சாஸ்திரி உடல்நலக்குறைவால் மரணம் அடைந்தார். மீண்டும் ஒரு வெற்றியிடம் உருவானது. அப்பொழுது பலரும் காமராஜரையே பிரதமர் பதவிக்கு தகுதியானவர் என்று கருதினார்கள். ஆனால் பதவிக்கு ஆசைப்படாத காமராஜர் சிறந்த ராஜதந்திரியாக தான் கருதிய இந்திரா காந்தியை பிரதமராக திட்டமிட்டார். இந்த முறையும் பிரதமர் பதவி அடைய மொராஜி தேசாய் அவர்கள் விரும்பினார். ஆனால் நாடாளுமன்றத்தில் நடந்த வாக்கெடுப்பில் இந்திரா காந்தியே பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதன் சூத்திரதாரியாக செயல்பட்டவர் காமராஜர் அவர்கள். 1967 பொதுத் தேர்தலில் 283 இடங்கள் வெற்றி பெற்று காங்கிரஸ் மீண்டும் ஆட்சி அமைத்த பொழுது இந்திரா காந்தி தான் மீண்டும் பிரதமராக வேண்டும் என்று தேர்வு செய்தவர் பச்சை தமிழர் காமராஜர் அவர்கள்.
நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம். இன்றைய நிகழ்ச்சியினை www.planetaudio.org/muthamilsangam என்ற இணையதளத்திலும் மீண்டும் கேட்டு மகிழலாம்.
பதினாலாம் தேதி கன்னடத்து பைங்கிலி நம் அனைவரிடமிருந்தும் விடை பெற்றுக் கொண்டார். சரோஜா தேவி அம்மா கன்னடத்து பைங்கிலின் எல்லாராலையும் செல்லம்மா அழைக்கப்பெறும் பெரும் பெயர் பெற்றவர். தனது 87வது வயதில் காலமானார். கர்நாடகாவை பூர்வீகமாக கொண்ட சரோஜா தேவி தமிழ், கன்னடம், தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் 200க்கும் அதிகமான திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார். பொன்னப்ப பாகவதர், கவி காளிதாசாக நடித்து தயாரித்த மகாகவி காளிதாசா என்ற கன்னட படத்தில் 1955 ஆண்டு அறிமுகமானார் சரோஜா தேவி. அடுத்த ஆண்டில் இல்லறமே நல்லறம் என்ற படத்தில் சின்ன வேடத்தில் தமிழில் அறிமுகமானார் சரோஜா தேவி. விரைவிலேயே கதாநாயகி வேடமேற்று பல்வேறு திரைப்படங்களில் நடிக்க தொடங்கினார். தமிழில் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் ஆகிய மூன்று பேருடனும் ஒரே காலகட்டத்தில் கதாநாயகியாக நடித்து புகழ் பெற்றவர். தமிழ் திரைப்படங்களில் இவரது முகபாவம் மூலம் வெளிக்காட்டும் நடிப்பு திறமைக்காக ரசிகர்களால் அதிகமாக கொண்டாடப்பட்டவர் சரோஜாதேவி. அவர் நடித்து தமிழில் வெளிவந்த கடைசி திரைப்படம் சூர்யாவுடன் இணைந்து ஆதவன் என்ற படத்தில் கிள்ளை மொழி பேசி நம்மை மகிழ்வித்திருப்பார். திரைப்பட துறையினராலும் ரசிகர்களாலும் கன்னடத்து பைங்கிளி, அபிநய சரஸ்வதி போன்ற அடைமொழிகளால் அழைக்கப்படுகின்றார். இந்திய அரசின் பத்மபூஷன், பத்மஸ்ரீ விருதுகள் உட்பட பல்வேறு விருதுகளை இவர் வென்றுள்ளார். தமிழ்நாடு, கேரளா மற்றும் கர்நாடகாவின் மாநில அரசு விருதுகளையும் வென்றவர் சரோஜாதேவி. முன்னாள் முதல்வரும் தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகராகவும் வலம் வந்த எம்ஜிஆருடன் இணைந்து 26 படங்களில் நடித்துள்ளார். சிவாஜி கணேசனுடன் சேர்ந்து 22 படங்களிலும், ஜெமினி கணேசனுடன் இணைந்து 17 படங்களிலும் நடித்துள்ளார் சரோஜாதேவி. பொதுவாக எம்ஜிஆருக்குன்னு தனி ரசிகர்கள் இருப்பாங்க, அதே போல சிவாஜிக்குன்னு தனி ரசிகர்கள் இருப்பார்கள். ஆனால் எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன் போன்ற அனைவருடைய ரசிகர்களுக்கும் சரோஜாதேவிக்கு ரசிகர்கள்தான். சிவாஜியின் சொந்த தயாரிப்பான, சிவாஜி அவர்களின் சொந்த தயாரிப்பான புதிய பறவை என்ற படத்தில் இவர் பாடிய சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து, இந்த பாட்டை எந்த காலகட்டத்திலையும் மறக்க முடியாத பாடல் இது. பி சுஷிலா அம்மா பாடின பாடல். எம்எஸ்வி அவர்களின் இசையில் பி சுஷிலாவின் இனிமையான குரல்ல அபிநய சரஸ்வதியின் அழகான அபிநயங்களோட இந்த பாடல் யாராலையும் மறக்க முடியாத இந்த பாடல் இன்னைக்கு உங்களுக்கு இவருடைய நினைவாக ஒலிபரப்பாக போகுது. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து கேட்கலாமா?
முத்தம் கொடுத்து
சேர்ந்திட கண்டேனே செவ்வானம் கடல்.
இணைந்து தனக்கென்று வாழாத மாமலையான் தனித்தமிழ் இயக்கம் கண்ட மறைமலை அடிகள் அவர்களுடைய 150வது பிறந்தநாள் விழா. அவரை பற்றி சொல்லணும்னா, 1916 ஆண்டில் தனது மகள் நீலாம்பியுடன் தன் இல்லத்தில் ஒரு மாலை வேளையில், பெற்ற தாய்தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெருந்தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் என்ற பாடலை சொல்லும் பொழுது, இந்த பாடலில் உள்ள பிறமொழி சொல்லான தேகம் என்கின்ற சொல்லுக்கு இணையாக யாக்கை என்றிருந்தால் தமிழ் மொழி இன்னும் இனிமையாக இருந்திருக்கும் என்றும், தமிழ் பிறமொழி சொற்களை இனி நாம் விலக்கி பேச வேண்டும் என்று உறுதிமொழி எடுக்கின்றார். அதன்படி அவர் தூய மொழி அதாவது தனித்தமிழ் இயக்கத்தை அங்கிருந்துதான் தொடங்குகிறார். மொழியியல் துறையில் ஆய்வு மேற்கொண்ட அறிஞர்கள் பலரும் அந்த துறையில் மட்டுமே தங்களது ஆய்வின் கண்ணோட்டம் இருக்கும் என காணப்படுவது பொதுவாக காணப்படுகிறது. ஆனால் சமய ஆராய்ச்சி, அறிவியல், மருத்துவம், கணிதம், மறைபொருளியல், தமிழர் நாகரிகம், பண்பாடு, பட்டினப்பாலை ஆராய்ச்சி, முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி, திருக்குறள் ஆய்வு, மொழிக்கலப்பு ஆய்வு, சமுதாய ஆய்வு என பல நிலைகளில் தன் ஆய்வுக்களத்தை விரிவாக அமைத்துக் கொண்டு அறிந்துள்ளது பல்மொழி அறிஞரானவர் மறைமலை அடிகள் அவர்கள். தாய்மொழி கல்வியாக தமிழை கற்க வலியுறுத்துகிற அதே வேளையில் பிற மொழிகளையும் கற்க வேண்டும் என்று அறிவுறுத்தியவர் அடிகளார். எடுத்துக்காட்டாக ஆங்கிலம், சம்ஸ்கிருதம் ஆகிய மொழிகளை அவர் விரும்பி கற்றார். தாய்மொழியை நன்கு கற்றபின் பிற மொழிகளை கற்க வேண்டும் என்று அடிகளார் கூறுகிறார். தமிழ், ஆங்கிலம், சம்ஸ்கிருதம் ஆகிய மொழிகளில் தனக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லை என்ற புலமை பெற்றவர் அடிகளார். தமிழ் மொழியில் வேண்டிய அளவுக்கு எல்லா சொற்களும் இருக்கும் பொழுது பிறமொழி சொற்களை தமிழ் மொழியுடன் கலந்து பேசுவது, எழுதுவது மொழி காப்புக்கு அடிப்படை காரணி, மொழி கலப்புக்கு அடிப்படை காரணி என்று மறைமலை அடிகளுடைய கருத்தாகும். நாம் குடிக்கும் நீர், உணவு, உடுத்த முறை எல்லாம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று விரும்பும் நாம், நமது தாய்மொழியில் தமிழ் மொழியில் கலந்துள்ள பிறமொழி சொற்களை நீக்கி தூய தமிழில் எழுதி பேச வேண்டும் என்கின்ற விழுமியத்தின் அடிப்படையில் தனித்தமிழ் இயக்கம் தோன்றியது. தனித்தமிழ் இயக்கம் பிறமொழி கலப்பால் தோன்றியதே அன்றி பிறமொழி வெறுப்பால் தோன்றியது அல்ல என்பதை அவர் தெளிவுற சொல்கிறார். தமிழ் செம்மொழி தகுதி உடையது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் 1918 சைவ மாநாட்டுக்கு தீர்மானத்துக்கு கையொப்பமிட்டு அன்றைய சென்னை மேதக ஆளுநருக்கு அடிகளார் அனுப்பி வைத்தார். தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு தம் வாழ்வையே அர்ப்பணித்து செயல்படுத்தினார். சைவ சமயத்தில் உள்ள உயர்ந்த வாழ்வியல் கருத்துக்களை அனைத்து மக்களும் அறியும் பொருட்டு சைவ சித்தாந்த மகாசமாதம் என்கின்ற அமைப்பை தவத்திரு ஞானியார் அடிகளுடைய துணையோடு 1905 நிறுவினார். தமிழையும் சைவத்தையும் தன் இரண்டு கண்கள் போல போற்றி பாதுகாத்து வந்தார். குலம் காரணமாக சமஸ்கிருதம் படிக்க வாய்ப்பு மறுக்கப்பட்ட நிலையில் உடன் பயின்ற மாணவர்களின் உதவியால் சமஸ்கிருதத்தை கற்றுத்தேர்ந்தார். அதில் உள் பெரும் புலமையும் பெற்றார். வடமொழியின் சிறந்த காப்பியமாக காளிதாசர் இயற்றிய சகுந்தலம் சாகுந்தரத்தை நாடக நூலை தமிழில் சிறிதும் சுவை குறையாமல் மொழியாக்கம் செய்தார். தனித்தமிழ் இயக்கம் கண்ட அடிகளார் பிற மொழிகள் மீது பகைமை பாராட்டாதவர். தனது நாட்குறிப்பு முழுமையும் அழகான ஆங்கிலத்தில் எழுதியுள்ளார். தாம் எழுதிய தமிழ் நூல்கள் அனைத்திலையும் முன்னுரையை 30 பக்கங்களுக்கு மிகாமல் ஆங்கிலத்திலேயே எழுதியிருந்தார். ஆங்கிலம் படித்தோரும் அம்முன்னுரையை படித்து தமிழ் கற்க முன்வர வேண்டும் என்று விரும்பினார். தமிழில் பிறமொழி சொற்களை தவிர்த்து தமிழை தமிழாக பேசவும் எழுதவும் தனித்தமிழ் இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. நூலாசிரியர், பதிப்பாசிரியர், மொழி ஆசிரியர், மொழி பெயர்ப்பாளர், இதழாசிரியர், சமய சொற்பொழிவாளர், சமுதாய சீர்திருத்தாளர், மருத்துவர் என பல துறைகளில் அடிகளார் சிறந்து விளங்கினார். சாதி வேறுபாடுகளை சாடி நூல் எழுதியும் உள்ளார்.
பால் வண்ணம் பருவம் கண்டு, வேல் வண்ணம் விழிகள் கண்டு, மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன். பாட்டு கொஞ்சம் வண்ண வஞ்சி கிட்டு அஞ்சு அஞ்சு கெங்கும் போது ஆசை இல்லையா மஞ்சள் வண்ண வெயில் பட்டு கொஞ்சம் வண்ண வஞ்சி கிட்டு அஞ்சு அஞ்சு கெங்கும் போது ஆசை இல்லையா நீர் சென்ற பாதை விட்டு நான் சென்ற போது வந்து நேர் சென்ற பாதை விட்டு நான் சென்ற போது வந்து வாவென்று அள்ளி கொண்ட மங்கை இல்லையா
கண் வண்ணம் அங்கே கண்டேன் கை வண்ணம் இங்கே கண்டேன் பெண் வண்ணம் நோய் கொண்டு
கல்யாண பொண்ணு மணமகன் இருக்கிற அறைக்கு தனியே வரலாமா
வரலாமே
என்னது
இந்த அழகு முகத்தை அடிக்கடி பார்க்கணும் போல் இருந்தது வந்துட்டே
ஓஹோ அப்படியா ரொம்ப நன்றி எனது வருங்கால வாழ்க்கை துணைவியே ஒரு சின்ன சந்தேகம்
என் வருங்கால வாழ்க்கை துணைவரே சொல்லுங்க
ஏங்கிதா நீ பணக்கார வீட்டு பெண்ணாச்சே இந்த ஏழையோட எப்படி குடும்பம் நடத்த போற
உங்க சம்பளம் என்ன முதல்ல இதை சொல்லுங்க
பக்ஷீஸ் பேட்டா பஞ்சப்படி எல்லாமா சேர்த்து
2000 ரூபாயா
150 ரூபா
இவ்வளவுதானா அந்த ஜேபி சுத்த கஞ்சனா இருப்பார் போல இருக்க சேகரனும் பிரமாதமா இருந்தாரு எங்க டிரைவரை விட 50 ரூபாய் ஜாஸ்தி வருது பரவாயில்ல அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ
அப்படியே சமாளிக்க முடியலன்னு வச்சுக்குவோம் உங்க அப்பா கிட்ட கேட்டு வாங்கினா போச்சு இல்லையா
அது கேவலம் அந்த மாதிரி என்ன வாழ்க்கை வேண்டியிருக்கு
அஹா வாழ்க்கை உனது சுயமரியாதை வெல்க உனது தன்மானம்
என்னங்க இவ்வளவு பரிசுகளும் உங்க முதலாளி கிடைச்சதா
ஆமா கீதா இந்த உலகத்துல எல்லா பொருளையும் அவரால் அடைய முடிஞ்சது ஆனா தனக்குன்னு ஒரு பெண் உள்ளத்தை மட்டும் அடைய முடியலையேன்னு அவர் ஏங்கி தவிச்சாரு கீதா ஏங்கி தவிச்சார்
இவருக்கா ஒரு பெண்ணுடைய உள்ளம் கிடைக்காம போயிடுச்சு இப்படிப்பட்ட சீரும் சிறப்பு உள்ளவரை கட்டிக்கிறதுக்கு எந்த பெண்ணு நான் ஆசையோட முன் வருவாளே
அப்படின்னா உனக்கு அவரை பாக்கணும்னு ஆசையா இருக்கா
அந்த அதிசய மனிதர் அவசியம் பாக்கணும்
பியூட்டிஃபுல் எங்க முதலாளியும் குழந்தையா இருந்த போது எடுத்த படம்
பியூட்டிஃபுல் குழந்தை பருவத்திலே முகம் எவ்வளவு கவர்ச்சியா இருக்கு
எங்கேதா இப்போ மனசுல நம்ம காதலன் ஏழை பாலுவா இல்லாம கோடீஸ்வர ஜேவியா இருக்க கூடாதா அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுது இல்ல
என்ன எதிர்த்திட்டே இப்படி ஒரு கேவலமான கேள்வியை கேட்டுட்டீங்க உங்க வாயிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு கேள்வி வரலாமா என்ன பார்த்து இந்த கேள்வி நீங்க கேட்கலாமா
கீதா காரணத்தோட தான் கேட்டேன்
புரியுது இத பாருங்க எதிர்காலத்துல உங்களுக்கு இப்படிப்பட்ட சந்தேகம் எல்லாம் வரும்னா சொல்லிடுங்க அப்போ நான் பிணமாகறத விட இப்போ
கீதா
மன்னிக்கணும் உங்களுக்கு இந்த சந்தேகம் உண்டாகிறதுக்கு காரணமா இருந்தா அந்த கோடீஸ்வர கேள்வி நான்
சமீபத்தில் வலைத்தளத்தில் வந்த ஒரு அருமையான கவிதை இது அத்தனை கர்வமெல்லாம் எனக்கு இல்ல எந்த சண்டையிலும் நானே முன்வந்து சமாதானம் செய்து கொள்வேன் எந்த பிரிவிலும் உறவுக்கான முதல் அடியை நானே எடுத்து வைப்பேன் சாத்திக் கொண்ட அன்பின் கதவுகளுக்கு முன்னே அவ்வளவு பொறுமையோடு காத்திருப்பேன். இனி முகம் காண மாட்டேன் என முறித்து கொண்டு விலகியவர்களை நானாக தேடிச் சென்று உருவாக்கிக் கொள்வேன். அத்தனை கர்வமெல்லாம் எனக்கு இல்லை. இவ்வளவு சிறிய உலகத்தில், இவ்வளவு சிறிய வாழ்க்கையில் நான் தான் எனும் ஈகோவை தூக்கி சுமந்து என்னதான் மிஞ்சப் போகிறது? எனினும் நெஞ்சில் ஒரு சிறு வருத்தம் இல்லாமல் இல்லை. என்றாவது ஒரு முறை நீங்களாக என்னிடம் கொஞ்சம் இறங்கி வந்திருக்கலாம். எந்த புகாருமின்றி அன்பின் பலி பீடங்களில் மீண்டும் மீண்டுமாய் தலை கொடுத்து நிற்பதற்கு அவ்வளவு கருணை போதும் எனக்கு.
கல்ல கட்டினது, என் கூட ஆடி பாடினது, அத்தனையும் நடிப்பா? சொல்லுலா, நடிப்பா?
ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். கடமைக்காக ஆரம்பத்தில் கொஞ்சம் நடிக்கவும் செய்தேன். உரிமையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு. இவ்வளவு முயற்சி செய்து என்னால நடிக்கவே முடியல. ஆனாலும் என் கடமையை நான் நிறைவேற்றிட்டேன். இப்பவும் சொல்றேன் கோபால், என் உள்ளத்தில் உங்களை தவிர வேற யாருக்குமே இடம் கிடையாது. நீங்க எப்ப வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி, உங்களுக்காகவே என் வாழ்நாளெல்லாம் காத்திருப்பேன் கோபால்.
மறைந்த திரைப்பட நடிகை திருமதி சரோஜா தேவி அவர்கள் பேசிய அந்த பிரபலமான வசனத்துடன் இந்த வார நிகழ்ச்சிகள் யாவும் முடிவடைய இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சி சிறக்க உதவிய நம்முடைய அன்பு சகோதரி அன்னபூர்ணி கல்யாணசுந்தரம் அவர்களுக்கு நன்றியினை கூறி உங்களுடைய விமர்சனங்களை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றேன். அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநிலவன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போமா.